செம்மையான வருடங்களாகிய சுத்தமான வெள்ளைக்கோளத்தில் கருத்து ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாக்கிய 250 சேக்கல் இடையையும் சுகந்த வசந்தில் 250 சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தயாரத்தான் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தயாரமாக்கிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசு அபிஷேக தைலமாய் இருக்கிறது.
விஷ்ணுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்து நாம் அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் பேசவும் தியானிக்கவும் கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக முதலாவது அவருக்கு நான் கூடான கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இன்றைக்கு புது வருடத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு வருடம் போயிட்டு புது வருடம் ஆயிட்டு இருக்குது. காலங்கள் ரொம்ப பக்கம் பக்கம் இருக்குது. உண்மையிலே நம்மளுக்கு ஹாப்பி நியூ இயர் தான். ஏன்னா நம்மளுடைய நாட்கள் ரொம்ப பக்கமாக இருக்குது, நம்மளுடைய ரட்சிப்பு கூட ரொம்ப பக்கமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயம் புரியாமல் உலகத்தின் ஜனங்கள் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லும்போது அது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அது அமையறதில்லை. ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு டேஞ்சரான காலம், அவங்க நோக்கி அவங்க போயிட்டுக்கிறான். ஆனாலும் கூட அது கூட அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பினுடைய காலங்களுக்கு அருகாமையில் தான் இருக்குது. பொதுவாக இந்த ஒரு வருடம் வந்து நம்மளுக்கு ஒரு புது வருடமே கிடையாது. ஏன்னா இது வந்து ரோமர்களுடைய ஒரு கணக்கின்படி ரோமருடைய காலன்றது அதன்படி ஆன ஒரு முறை. ஆனால் இது வந்து யூனிவர்சலாக ஏற்றுக்கொண்டார். முழு உலகமும் இதை ஏற்றுக்கொண்டு காலக்கணக்கிலிருந்து எல்லாம் நமக்கு பயன்பட்டு வருகிறது. அந்த வகையில் கூட தேவன் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தந்து இந்த நாளையும் நாம் ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புக்கு நாம் நன்றி தெரிவித்து இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேரக்கூடிய தலைப்பானது பரிசுத்த அபிஷேக தைலம் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது இங்கே அபிஷேக தைலத்தை தேவன் மோசையின் இடத்துல தயார் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஆசிரியர்கள் கூட தெய்வீக திட்டங்களில் வந்து ரொம்ப நுணுக்கமான மற்றும் ரொம்ப சரியாக அதை செய்யணுன்றதில் தேவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதில் தேவன் ரொம்ப உன்னிப்பாக இருந்தான். அப்போ நான் உனக்கு காண்பித்த எல்லா விஷயங்களிலும் நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த மிஸ்டேக் வரக்கூடாது. அதே போல் அபிஷேக தைலம் கூட இதில் ஒரு பங்கு இருக்கு. மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த ஆசிரியப்பின் கூட திட்டத்தில் மற்றும் இந்த ஆராதனை முறைமைகள். அப்போ இந்த அபிஷேக தைலத்தை அவர் உண்டு பண்ண சொல்லும் போது அங்கே கூட சில அளவு முறைகள் கொடுக்குறாங்க. எப்படி இப்போ வந்து நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பாட்டில் மருந்து இருக்கிறதா, அந்த பாட்டில் மருந்து என்னென்ன இருக்குது, எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, 100 மில்லியன் எவ்வளோ இருக்குது, 500 மில்லியன் எடுத்தால் எவ்வளோ அந்தந்த கெமிக்கல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றது அவங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த அபிஷேக தைலம் அவர் தயார் பண்ண சொல்லும் போது அங்கே எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளை கோலம் 500 சேக்கல், அப்புறம் சுகந்த கருவாப்பட்டை 250 சேக்கல், அப்புறம் வசம்பு இல்லைங்களா, சுகந்த வசம்பு அது 250 சேக்கல், அப்புறம் லவங்கப்பட்டை 500 சேக்கல், அப்புறம் இதெல்லாம் எதில் போட்டு மிக்ஸ் பண்ணோம், ஒரு குடம் ஒளிவெண்ணெய். இந்த காம்போனன்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். அபிஷேக தைலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது வந்து ஞாபகம் ஆச்சுங்களா, எவ்வளோ பொருள் இருக்குது? 4 பொருள் இருக்குது, 5வது ஒரு பொருள் இருக்குது, அதில் மிக்ஸ் ஆகணும். அப்போ அந்த ஒளிவ எண்ணெய் வரக்கூடும். அப்போ 4 பொருள்கள், ஒன்று வந்து வெள்ளை கோலம், 2வது கருவாப்பட்டை, அப்புறம் வசம்பு, அப்புறம் லவங்கப்பட்டை. அதில் வந்து வெள்ளை கோலம் 500, இது லவங்கப்பட்டை 500, மற்ற ரெண்டும் அதில் பாதியாகிய 250. அப்போது இது வந்து ஆங்கிலத்தில் வந்து இது ஒவ்வொருத்தருடைய பேர் வந்து வெள்ளை கோலத்துக்கு வந்து மிரர். அப்புறம் கருவாப்பட்டை என்பது சின்னமன் பார்க்கு, நீங்கள் அது கேள்விப்பட்டிருக்கா, அது நம்ம இந்தியாவில் நிறையா இருக்குது. அதே போல் அந்த வசம்பு கூட இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகிறதாக இங்கே நோட்ஸ்லேயே இருக்குது. அப்போது அந்தளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுது வசம்பு. அப்புறம் வந்து லவங்கப்பட்டை, இது வந்து லவங்கப்பட்டைக்கு இங்கிலீஷில் வந்து கேஷியா. அப்போ மிர்ரு சின்னமன் வசம்புக்கு வந்து கேலமஸ், CALAMUS கேலமஸ், அப்புறம் வந்து கேஷியா. கேஷியா அந்த லவங்கப்பட்டை குறிக்குது. இங்கே வந்து ஒரு இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரொம்ப டீட்டெயில் போகிறதில்ல, ரொம்ப ஒரு சிம்பிள் பாயிண்ட்ஸ் நம்ம நீங்கள் பார்க்கலாம். அதில் ஷேக்கிள்ஸ் ஷேக்கிள் சொல்கிறாரு, அதனுடைய அளவு தற்கால அளவு நம்ம மாற்றும் போது ஒரு ஷேக்கிள் என்பது நீங்கள் என்னவி பைப்பில் அதிலெல்லாம் வந்து ஸ்மித் பைப்பிலெல்லாம் வெயிட் அண்ட் மெஷர்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு ஷேக்கிள் என்பது 11.5 கிராம். அப்போது 500 ஷேக்கல்னால் எவ்வளோ வரும்? 500 × 11.5 போட்டிங்கன்னா 5 கிலோ 750 கிராம் வருது. அப்போது 500 ஷேக்கல்ன்றது 5750 கிராம். அதே போல் 250 ஷேக்கல்ன்றது அதில் பாதி 2875 கிராம். அது அந்த அந்த தயாரிக்க வேண்டிய முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இதில். ஏன்னா இதில் வந்து எந்த விதமான மாறுதல் இருக்கக்கூடாது, அளவில் மிஸ்டேக் வரக்கூடாது. தேவன் அதில் ரொம்ப துல்லியமாக இருக்கிறார். அப்போது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அந்த வசனத்தை திருப்பி நம்ம வாசிக்கும் போது ஸ்டார்டிங் வார்த்தை ரொம்ப முக்கியமானது,
மேன்மையான சுகந்த வர்க்கங்கள்.
ஆமாம், மேன்மையான சுகந்த வர்க்கங்கள், அதாவது பிரின்சிபல் ஸ்பைசஸ் ரொம்ப முக்கியமானது, மேன்மையான என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 34 வசனம் பாருங்கள்.
இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளைக்கோடமும் குங்கிலியமும் அல்வான் பிசினும் ஆகிய கந்த வர்க்கங்களையும்
அப்புறம்
சுத்தமான தாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரம் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி சுப்பிரமான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி.
பரிசுத்த தூப வர்க்கம் ரெண்டு ப்ராடக்ட் எங்க பண்ணும், ஒண்ணு வந்து அபிஷேக தைலம், இன்னொன்னு வந்து என்னது என்ன தூப வர்க்கம், சுப்புரவான பரிசுத்த தூப வர்க்கம். அப்போ ரெண்டு ப்ராடக்ட் அவங்க செய்யணும். அதில் அபிஷேக தைலத்தில் உபயோகப்படுத்துகிற பொருள் எல்லாமே இங்கே வர்றது கிடையாது. இங்கே வந்து அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கம், அதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்பைசஸ். ஆனால் அபிஷேக தைலத்துக்கு சொல்லும் போது அந்த 4 பொருள்கள் பற்றி சொல்லும் போது பிரின்சிபல் ஸ்பைசஸ் ரொம்ப முக்கியமானது, மேன்மையான ஸ்பைசஸ் சொல்கிறார். அப்போ ரெண்டு ப்ராடக்ட்ல வந்து நம்ம இந்த அபிஷேக தைலம் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த அபிஷேக தைலம் தேவன் எதுக்காக பயன்படுத்தினார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஆரோனும் அவருடைய குமாரர்களும் அந்த ஊழியை செய்கிறதுக்கு முன்பாக அவர்களை அபிஷேகம் செய்யணும். அப்புறம் அதுக்கு பின்பாக வந்து ராஜாக்களை தேவன் நாம் நியமனம் செய்யும் போது கூட ராஜாக்களை இந்த அபிஷேக தைலத்தில் தான் அவங்க வந்து அபிஷேகம் பண்ணாங்க. அப்போ ஒரு மிக முக்கியமான வேலைக்காக அவர்களை நியமனம் செய்வதற்காக அவங்களுக்கு அந்த அபிஷேக தைலத்தின் மூலமாக அவர்கள் நியமனம் செய்வார். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அங்கே தேவன் தயார் பண்ண சொல்கிறார். சரி, இந்த வெள்ளைப்பூலம் கருவாப்பட்டை வசம்பூல் அவங்கப்பட்டையில் என்ன அடையாளங்கள் இருக்கு? இது நம்ம எடுத்தோன்னா இது நே இது இது இருக்கிற அந்த அடையாளங்கள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த அது அது மாதிரி ஒன்றும் தெரியுது இல்லை. இப்போ சில இடங்களில் வெள்ளைப்பூலம் இருக்குது, சில இடங்களில் வெள்ளைப்பூலம் என்பது அது ஒரு 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 கசப்பு, அதிகமான கசப்பு உள்ள ஒரு 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 பால், ஒரு அந்த செடியிலேருந்து வரக்கூடிய அந்த பால் அது வந்து காற்றுல போடும்போது கல் மாதிரி ஆகுது, கல் மாதிரி ஆகிட்டு அது ரொம்ப அதிகமான கசப்புள்ளதாக இருக்கு. இது சாஸ்திரிகள் கூட வந்து ஜீசஸ்க்கு அவங்க போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது வெள்ளை பாலம் கூட கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப, அதனால தான் மேன்மையான பொருட்களாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாஸ்திரிகள் கொடுத்த அன்பளிப்பில் வரக்கூடிய நிழலும் பொருளும் பார்த்தோன்னா அந்த வெள்ளை கோலம் எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தது சப்மிஷனுக்கு ஒரு அடையாளமாக. ஆனால் அபிஷேக தைலத்தில் வந்து இதனுடைய அடையாளங்கள் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் மற்ற வசனங்களின் அடிப்படையில் இது சம்பந்தப்பட்ட மற்ற வசனங்களை நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னா இது இதனுடைய அடையாளங்கள் நம்மளுக்கு தெளிவாக புரியும். அப்போ அந்த வகையில் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இது இது சம்மந்தப்பட்ட வேற ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கு அடுத்த அதிகாரத்திலேயே சொல்ல தேவன் சொல்கிறாங்க. அதில் வந்து யாத்திராகமம் 31:2-5.
நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெத்தலையேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிறுத்தினேன்.
அவங்க நேரத்தில் இங்க அபிஷேக தைலம் பார்க்கும் போது இந்த எண்ணெய் முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டால் இதுக்கு எதிர்க்க அடையாளமாக நம்ம சொல்லலாம், சொல்றோம் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கு. இப்ப உதாரணமாக அது சம்பந்தப்பட்டது வேற ஒரு இடத்துல இருக்குது, அது எங்க எங்க இருக்கு சொல்றீங்கன்னா, எண்ணெய் வேற ஒரு இடத்துல இருக்குது. கரெக்ட், 133 அது அவருடைய தலையில, ஆரோனுடைய தலையில அது ஊற்றி அவருடைய தாடியில. அது இன்னொரு இடம் ஜீசஸ் சொன்னாங்க அவருடைய ஊமையில ரெண்டு கண், ரெண்டு விதமான கண்ணிகைகள், புத்தி உள்ள கண்ணிகைகள், புத்தி இல்லாத கண்ணிகைகள். அப்போ அந்த எண்ணெய்ல அவங்க வித்தியாசமாகறாங்க. அப்போ அந்த எண்ணெய் என்பது நம்மளுக்கு என்ன இங்க ஒரு அடையாளம் கொடுக்குதுன்னா, தேவனுடைய பரிசுத்தாவியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கு. சரி, இந்த இதுக்குள் கலந்து இருக்கிற இந்த பொருள்கள் எந்த வகையில பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது என்பது தான் நம்மளுடைய ஸ்டடி. அப்போ இங்க பெசலியேல் பத்தி படிக்கும்போது, பெசலியேல் யாரு அப்படின்னா, பெசலியேல் என்ன பண்ணாரு, அவர் தான் ஆசரிப்பின் கூடாரத்துக்கு, ஆசரிப்பின் கூடாரத்தை கட்டினவர். அதை இப்ப நான் படிச்சுவேன், அதாவது நுணுக்கமான வேலைகளை செய்யறது. அப்போ பெசலியேல் யாருடைய நிழலாக இருக்கிறாரு, கர்த்தராக இயேசுனுடைய நிழலாக இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு அந்த சிம்பிள் பாயிண்ட். அப்போ இயேசுனுடைய நிழலாக இருக்கிறாரு பெசலியேல். இப்போ இவருடைய வம்சாவளி பார்க்கும்போது அதில் கூட என்னென்ன என்ன அடையாளங்கள் இருக்குதுன்னா, ஜீசஸ் வந்து பல சுபாவங்களில், சில சுபாவங்களில் அவர் இருந்த 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 நிலைமையை துல்லியமாக அவருடைய வம்சாவளி காண்பிக்கிறது. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரிந்தது போல பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய பெயர்கள் எல்லாம், பெயர்களுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது, பெயர்களில் அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளுக்கு அது ஆவிக்குரிய வகையில் நம்மளுக்கு பிரயோஜனமாகுது. அது குறிப்பாக அந்த சுவிசேஷ காலத்தில் வாழ்கிற சபைக்கு அந்த பெயர்களில் உள்ள அர்த்தங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய பாடங்களை கொடுக்கக்கூடியதாக. அந்த வகையில் தான் இந்த ஊரினுடைய அட்ரஸ் கொடுக்குறாரு, ரொம்ப கிளியராக கொடுக்குறாரு. சும்மா அதாவது பெசலியலுடைய அட்ரஸ், அப்போ பெசலியலுடைய அந்த வம்சாவளி நேரடி பெசலியல் கொடுக்கலாம், ஆனால் அப்படி கொடுக்கறதில்ல. அவங்க மூன்று பேர் அங்கே வராங்க, அவருடைய தாத்தா, அப்புறம் அவருடைய அப்பா, அதுக்கப்புறம் இவர் வர்றார். அதை பற்றி நீங்கள் படிங்க.
நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை,
ஊருடைய மகன், அப்புறம் ஊரியின் குமாரன் ஆகிய பெசலியேல் என்று பார்க்கணும். இதில் வந்து சில அடையாளங்கள் நம்மளுக்கு தெரியும், அதாவது யூதா. அப்போ பெசலியேல் யாருடைய வம்சத்தில் வர்றாரு, யூதா வம்சத்தில் வர்றாரு. ஜீசஸ் கூட யாருடைய வம்சத்தில் வர்றாங்க, யூதர் வம்சத்தில் வர்றாரு. யூதா என்றால் என்ன பொருள் இல்லைங்களா, யூதா என்றால் குதித்தல் அல்லது போற்றுதல். அப்போ நம்முடைய கர்த்தரான இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் பரலோகத்தில் இருந்த நிலைமையை அங்கே கூறி, அப்போ ஜீசஸ் பரலோகத்தில் என்ன நிலைமையில் இருந்தாங்க, போற்றுதற்குரியவராக இருந்தார். பரலோகத்தில் ஒடான கோடி தூதர்களுக்கு மேலே அவர் இருந்தார். அப்போ கண்டிப்பாக அவருக்கு தூதர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, குதித்து போட்டியிருப்பார். அவ்வளோ பெரிய ஆனால் கர்த்தராக இயேசு சொன்னார் அதை பற்றி, அதாவது யோவான் 17:5 நம்ம பார்க்குறோம். யோவான் 17:5
உலகம் உண்டாகிறதுக்கு
முன்னே உன்னிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீ என்னை உன்னிடத்திலே மகிமைப்படுத்தும். அப்போ ஜீசஸ் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாக இதாவினிடத்தில் அவருக்கு என்ன இருந்துச்சு, மகிமை இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு மகிமை இங்க குறிக்கிறது இந்த யூதாவுடைய வம்சம். அப்ப யூதாவுடைய வம்சத்துல வந்தார்னா இவருடைய மனிதனாக வருவதற்கு முன்பாக இருந்த சுபாவம் எந்த சுபாவத்தில் இருந்தாரோ அதை குறிக்கிறது அந்த யூதா வம்சம். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அங்க ஊர், ஊருடைய மகன் இல்லைங்களா. ஊர் என்றால் என்ன பொருள் என்றால், ஊர் என்றால் பாதாளம், கிரேவ் அல்லது கீழ்மட்ட நிலை, ஹியூமிலியேஷன். அப்போ ரொம்ப தாழ்வான நிலைமை என்று அர்த்தம். அப்போ ஊர் என்றால் இந்த ஒரு வகையில் கூட இந்த ரெண்டு விஷயம் கூட கம்பேர் ஆகுது. அப்போ யூதா என்றால் போற்றுதற்குரியவராக நம்முடைய கர்த்தரை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு வந்த பின்பு என்னவா மாறி, என்னவா என்ன ஆகிட்டாரு, பூமிக்கு வந்து வர்றது வருவதே ஒரு பெரிய தாழ்வான நிலைமை, மனுஷங்களுக்கு கூட வருது. அப்போ கருணிகர் சமானமாக வரும் போது ரொம்ப கீழான நிலைமையில வந்து இன்னும் கீழான நிலைமை ஆகிய மரணத்துக்குள்ளே அவர் போயிட்டார். அப்புறம் அந்த ஊரியின் குமாரனாகிறார். அந்த ஊரி என்றால் என்ன பொருள், ஊரி என்றால் ஒளி இல்லைங்களா, ஊரி என்றால் வெளிச்சம். அப்போ கர்த்தரே இயேசு மறித்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அதாவது அது மட்டுமில்லை அவர் இந்த உலகத்தில் வரும்போது கூட அவர் உலகத்துக்கு எப்படியாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறது நான் பார்க்குறோம். அப்போ அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவருடைய மகன் பெசலியல், அந்த வகையிலும் ஜீசஸ் கம்பேர் ஆகுறாரு. பெசலியல் என்றால் ஆமா, பெசலியல்னா தேவனுடைய நிழல், ஷேடோ ஆஃப் ஆல்மைட்டி. அப்போ தேவனுடைய நிழல் என்று சொல்லும் போது, அதாவது தேவனுடைய சாயல்ல இருந்தது மட்டும் இல்ல, அதுவும் தேவனுடைய சாயல், தேவன ஒப்பானவராக அல்லது தேவ தேவ சாயலுக்கு உள்ளானவராக கர்த்தராக இயேசு அங்கே இருக்கிறதே அதை காண்பிக்கும். அப்புறம் அவர் மறித்து உயிர் பெறின பின்பு இப்போ சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஒரு நிழலாக அவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அதுல பெசலியேலே தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ தாத்தா, அப்புறம் அவருடைய பெசலியேலுடைய அப்பா, அப்புறம் பெசலியேல், அவங்க வந்த வம்சம் நாலுமே யாருக்கு சரியாக புரிஞ்சு வருது? ஜீசஸுக்கு சரியாக புரிஞ்சு வருகிறத நம்ம பார்க்கலாம். சரி, இவரை என்ன வேலைக்கு கூப்பிட்டுக்கிறார்? இவர் என்ன வேலை செய்யணும்? பெசலியேல் நாலாம் வசனத்துல படிக்கும் போது 31:4,
ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும்.
அப்போ வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. என்னென்ன வேலை? பொன்னிலும், அப்புறம் 3 பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யுது. வெண்கலம் என்றால் அது என்ன என்ன உலோகம்? அது காப்பர்ன்றது நீங்க ஞாபகம் வைக்கலாம், ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், தாமிரம். ஆனா வெண்கலம்னு மொழிபெயர்த்துக்கு பிராஸ் அப்படி இல்ல, அது காப்பர் பாக்குறோம். அப்ப பொன்னு, வெள்ளி, அப்புறம் தாமிரம், இந்த உலோகங்களில் வேலை செய்யணும். அப்புறம் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறது இருக்கும். அப்ப அந்த ரத்தின கற்கள் எங்க இருந்துச்சு? பிரதான ஆசிரியருடைய குமார் புதுக்கத்தில் அது பதிக்கணுமே. அப்ப அந்த ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டுறது ரொம்ப நுணுக்கமான வேலை அது. அப்புறம் மரத்துல சித்திர வேலைகள் செய்யணும், ஏன்னா உள்ள செஞ்சிருக்கிற பெட்டிகள், அப்புறம் வந்து பலி அந்த பலிப்பீடம், இதெல்லாம் வந்து மரத்துல செஞ்சாங்க. அப்போ மரத்தில் கூட நுணுக்கமான வேலை செய்யணும், யார் வேணாலும் போய் செய்ய முடியாது. அப்போ நுணுக்கமான வேலைகளையும் மரத்தில் கூட அவர் செய்கிறதற்கும், மற்றும் சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவனுடைய ஆவியினால் நிரப்பினார் என்று பார்க்கணும். சரி, இந்த இடத்துல பொன்னினால் வேலை செஞ்சிருக்கிறார். அப்போ ஆசிரியப்பு கூடாரத்தில் உலோகங்கள் கூட ஒரு அடையாளமா இருக்கு. பொன் என்பதுக்கு எதற்கு அடையாளமா இருக்குது? தெய்வீக சுபாவம். வெள்ளி, வெள்ளி பாதங்கள் சத்தியமா இருக்குது, சத்தியத்துக்கு அடையாளமா இருக்குது. ஆனா வெள்ளியில அவர் வேலை செய்யறாரு, அந்த வேலை செய்யறது எதை குறிக்குதுன்னா, வெள்ளியில சில வேலைகள் செஞ்சு பொருள்கள் ரெடி பண்ணு. அப்போ அது எதை குறிக்குதுன்னா, தூதருடைய சுபாவத்தில் சில்வர் அதை குறிக்குது. அப்புறம் தாமிரம், சரி இல்லைங்களா? அவன் மனு நீதிமான் நிலைமை, மனித நிலைமை, மனுஷன், அதாவது நீதிமான் மனுஷ சுபாவத்தை குறிக்கிறது அந்த பிராஸ் என்று பார்க்கிறோம். அப்புறம் அந்த ரத்தினங்களை வெட்டுறது எதை எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, அதாவது அந்த ரத்தினங்களை வந்து பாலிஷ் பண்ணணும். பொதுவாக வந்து டைமண்ட் எல்லாம் இருக்குது, இப்போ டைமண்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக எடுத்த இடத்துலயே கொண்டு வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து நம்மளுடைய நகையில போட முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அதுக்குன்னு தனியா பாலிஷிங் ஃபேக்டரிஸ் இருக்குது, அது பாலிஷ் பண்ணுற வேலை இவர் பண்ணிக்கிறார். அப்புறம் அதற்கப்புறம் மரத்தில் கூட அவர் வேலை செஞ்சுட்டு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இதெல்லாம் என்ன குறிக்குது? அதெல்லாம் வேலை செய்யறதுக்கு நுணுக்கமான ஒரு வேலை திறன் அவருக்கு தேவைப்பட்டது. அப்போ இதெல்லாம் என்ன அடையாளம் என்றால், அங்கே கர்த்தராக இயேசு செய்ய போகிற மாபெரும் வேலைக்கு நிழலாக இருக்குது பெசலியேலுடைய வேலைகள். அப்போ பொன்னினால் அவர் வேலை செஞ்சார்னா, அது வந்து தெய்வீக சுபாவத்துக்கு வரக்கூடியவர்களை தயார் செய்கிற வேலை. அப்புறம் அந்த வெள்ளி, அது வந்து கிரேட் கம்பெனி, திரளான கூட்டம், திரளான கூட்டத்தின் ஜனங்கள், அதாவது ஆவிக்குரிய சுபாவத்தில் வரக்கூடிய ஜனங்களை தயார் செய்யல். அதே போல செம்பு, தாமிரம் என்பது பரிபூர்ண மனித நிலைமைக்கு மக்களை கொண்டு வரக்கூடிய வேலை. அப்புறம் அதாவது இப்ப சுருக்கமாக சொல்லணும்னா, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சுபாவங்களிலும் இருக்க மனிதர்கள் இருக்க போகிற நிலைமைக்கு அவர்களை தயார் செய்யக்கூடிய வேலை. அது மட்டும் இல்ல, அந்த ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டுறது என்பது எதை குறிக்கிறதுனா, அதாவது பாலிஷ் பண்றது, பாலிஷ் பண்ணி அதனுடைய பிரகாசமாக்குறது. அப்ப அந்த பிரகாசமாக்குறது எதை குறிக்கிறதுனா, தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அந்த வகுப்பார்கள், அந்த ஜனங்களை அவர் தயார் செய்யக்கூடிய வேலை என்று பொருள். அப்ப தேவன் ஏற்றுக்கொள்ள இல்லைங்களா, என்னதான் தயார் செஞ்சாலும் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது பாலிஷ் ஆகணும், மெருகேற்றப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்தது அந்த மரத்தின் வேலை செய்து எதை குறிக்கும் என்றால், மரம் யாருக்கு அடையாளமா இருக்குதுன்னா மனுஷனுக்கு அடையாளமா இருக்குது. அதுலயும் விழுந்து போன மனுக்குலம், விழுந்து போன மனுக்குலத்தையும் ரெடி பண்றது, அதான் வேலை திறன். அப்போ ரெடி பண்ற அந்த வேலை திறன் எதை குறிக்குதுன்னா திரும்ப கொடுத்தலின் காலங்களில இவைகளெல்லாம் ஜீசஸ் செய்ய போறோம். அந்த ஒரு வேலை தான் அங்க கெசரேலுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அப்போ இந்த வேலைகள் செய்யறதுக்கு அவருக்கு என்ன வேணும், தேவனுடைய ஆவி வேண்டும். தேவனுடைய ஆவியில அவர் நிரப்பினதாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஆவி இதுல என்ன இருக்குது, இந்த ஆவி, இந்த ஆவியை அவருக்கு கொடுக்கும் போது இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகளை அவர் சிறப்பாக செய்வார். ஏன்னா அந்த காலத்துல வனாந்தரத்துல வந்து எந்த விதமான படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப அவரு அவருக்கு தேவன் அந்த ஆவி கொடுத்தாரு. அதற்கப்புறம் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க மட மட மடன்னு இந்த ஆசிரியர் கூடாரத்தின் வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இதே விதமாக அந்த இந்த வசனத்தில் நம்ம திரும்பி வாசிக்கும் போது அந்த அந்த முக்கியமான வேலைகளை அவர் செய்வதற்காக தேவனுடைய ஆவியினால் அவரை நிரப்பினார். இன்னும் பாருங்க என்ன அந்த செய்யறதுக்கு என்னென்ன வேணும், ஐந்தாம் வசனம் பாருங்க. மற்றும் சகல விதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானம் அறிவு புத்தி ஞானம் அறிவு புத்தி உண்டாகிறதுக்கு என்ன என்ன கொடுத்தா வந்துடும். இதெல்லாம் தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி கொடுத்துட்டா என்னென்ன வருது, ஞானம் அப்புறம் புத்தி அப்புறம் அறிவு, இன்னொன்னு என்ன, வேலை திறன். அதான் நம்ம கொடுத்துக்கிறாங்க பாருங்க, ரிசல்ட்கள் வந்து நாலு. அப்ப தேவ ஆவியினால் நினைக்கும் போது ஞானம் புத்தி அல்லது புத்திக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ்ல உணர்ந்து கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல், அப்புறம் அறிவு. அப்புறம் இது மட்டும் இருந்தா பார்த்தா ஞானம் ஒரு ஒருத்தர் ஒரு மனுஷன் இப்போ ஒரு இன்ஜினியருக்கே படிக்கிறான்னா படிச்சுட்டு சும்மா வீட்டில் உட்காந்து இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு அவன் சும்மாவே இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணணும், இன்ஜினியருக்கு படிச்சா அவன் இன்ஜினியர் வேலை செய்யணும், அதான் கரெக்ட். அது மாதிரி வேலை திறன் வேணும். அப்போ இந்த மூணு கிடைச்சோடனையும் நான்காவதும் அவன் செய்ய வேண்டியது இருக்கு, வேலை திறன் அதில் இருக்கிறத பார்க்கணும். சரி, இதே விஷயத்தை பிசலியல் ஜீசஸ்க்கு நினைவாக இருக்கும்போது தேவன் ஜீசஸ்க்கு இந்த மாதிரி இதே மாதிரி விஷயங்களே கொடுத்துருக்கிறாரா என்று பார்க்கும்போது அது ஏசாயா 11:2 அது கம்பாரிசன் ஆகுது.
அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு
உகந்த அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானம் அப்புறம் புத்தி என்பது உணர்வு இல்லைங்களா, உணர்வு. அப்புறம் ஆலோசனையும் பலனும், ஆலோசனையும் பலனும் மருளும் ஆவியும் அப்புறம் அறிவு. கிளீனா இருக்கு, அப்படியே கரெக்டா இருக்கு. அதனுடைய வார்த்தைகள் வந்து எவ்வளோ அந்த சக்தி கிடைக்குதோ, எத்தனை சக்தி கிடைக்குதோ அதே அளவு சக்தி அங்க அபிஷேகத்தில் இதில் எவ்வளோ பொருள்கள் தேவன் பயன்படுத்திட்டாரோ அதே அளவுக்கு இங்க வெசலியில தேவன் இருக்கிறாரு. அதே போல கிறிஸ்துவனிடத்திலும் தேவன் அதை கொடுத்துருது நமக்கு. அப்போ இந்த இடத்துல இது பரிசுத்தாவிக்கு சரியான ஒரு நிழலாக அல்லது அடையாளமாக இந்த அபிஷேக தைலம் இருக்கிறது நம்மளுக்கு தெளிவாக அங்கே புரிகிறதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, இந்த பெசலியலுக்கு தேவன் ஆவி கொடுத்ததுக்கும் கிறிஸ்துவனிடத்தில் ஆவி என்னன்னா இது மட்டும்தான். வேலை திறன் அங்கே வந்து ஆலோசனையும் வேலனும், அப்போ ரெண்டு தான் வித்தியாசமே தவிர, ஆனால் நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் ரெண்டையும் திங்க் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஏறதால ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ வேலை என்பது, வேலை திறன் என்பது என்னன்னா லேபர் இல்லை, வேலை செய்கிறா இல்லைங்களா, அந்த வேலை கிடையாது. அதில் செய்கிறாங்களே நுணுக்கமான வேலை, நுணுக்கம் இருக்குது இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம துணிக்கடையில் போய் ஒரு ட்ரெஸ் எடுப்போம் குழந்தைகளுக்கு, இப்போ எவ்வளோ பிரஸ்ஸாக இருக்குது, நீ இந்த பேப்பர் சைஸ் தான் இருப்போம் சின்ன குழந்தைக்கு, எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் 700 ரூபாம்மா. ஏன் 700 ரூபா? அந்த துணிக்கு வேல்யூ கிடையாது, துணிக்கு வந்து 700 ரூபா கண்டிப்பாக கிடையாது, அதில் 200 ரூபா துணியாக இருக்கும். ஆனால் அதை டிசைன் பண்ணி தச்சிருக்கா பார்த்தீங்களா, அந்த நுணுக்கத்துக்கு தான் அதுதான் இங்கே சொல்லப்படுதே தவிர அவங்களுடைய வேலை முக்கியம் இல்லை. அந்த வேலையில் இருந்த நுணுக்கம் அல்லது வேலை திறன் ஒர்க்மேன்ஷிப் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இதுதான் அந்த மூன்று விஷயங்களே ரொம்ப தெளிவாக அங்கே நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இதுக்கு இது இது வந்து நம்ம இப்போ இந்த சார்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும், இதுலாம் நம்ம புரிஞ்சுட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இது மூன்றும் புரியுது, வெள்ளை போலம் எதிர்க்க அடையாளமாக நம்ம சொல்கிறோம் ஞானம், ஞானம். அதே போல இந்த சுகந்த கருவாப்பட்டை சின்னமன் பார்க் அது வந்து 250 இருக்கு. இது எதை குறிக்கிறதுனா புத்தி மற்றும் புத்தி. அப்புறம் அதுல அதாவது இந்த 500 பாதி திருப்பி வசம்பு அது கூட 250 சேக்கல் இருக்குது. அது கூட அறிவு குடிக்குது, அது கூட அறிவு தான் குடிக்குது. லவங்கப்பட்டை எவ்வளோ வெள்ளை போலம் போலையே 500 இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் இருக்குது. இதில் இது இது வந்து இது ரெண்டுனுடைய பாதியாக இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல் இந்த லவங்கப்பட்டை 500 சேக்கல் எதற்கு கம்பேரிசன் ஆகுதுன்னா வேலை திறன் இல்லைங்களா. ஏன்னா ஞானம் புத்தி அறிவு இருந்தால் பத்தாது, என்ன வேணும் வேலை திறன் இருக்கணும். சில பேர் நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப மேலே போயிடுவாங்க, மேலேனா ரொம்ப முன்னுக்கு வந்துடுவாங்க. மேலேனா மேலே நல்லா முன்னுக்கு வந்து பெரியவர் ஆகிடுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க வந்து தங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் பெரிய பணக்காரர் ஆகிடுவார் அல்லது ரொம்ப பேர் பெற்றவராக அந்த கோயம்புத்தூர் அப்படின்னா இந்த டாக்டர் அங்கே போங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருவார். ஆனால் சில பேர் நீங்கள் பார்க்கலாம், அதே போல் நிறைய டாக்டர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பேரே தெரியாது யாருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை, வேலை திறன் ரொம்ப கம்மி. டாக்டர் முறையில் எந்த தொழில் எடுத்தாலும் கூட இது ரொம்ப முக்கியம், இது கூட முக்கியம், இது கூட முக்கியம். சில பேர் படிக்கவே மாட்டாங்க ஆனால் வண்டியே பிரித்து மேஞ்சிடுவாங்க, அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அவங்களுக்கு. அது போல் இந்த இடத்துல வந்து இந்த வேலை திறனுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி, அதனால் அதுக்கு 500 சேர்க்கல. அதே போல் இங்கே அந்த வேலை திறனுக்கு பதிலாக ஜீசஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க, ஆலோசனையும் வேலனும் ஸ்ட்ரென்த்து கவுன்சில் அண்டு ஸ்ட்ரென்த் அந்த ஆவியை வந்து தேவன் அவருக்கு கொடுக்குறது நம்ம பார்க்க. சரி, இப்போது இதனுடைய கம்பேரிசன்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம், இது எப்படி வந்து இது வந்து பொருந்தி வருகிறது என்று பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்ல ஞானம்னா என்ன, புத்தினா என்ன, அறிவுனா என்ன, வேலை திறன், இந்த நான்கு சக்திகள் இல்லை, சக்தியும் தான் சொல்ல முடியும். இது வந்து நான்கு குணங்கள் சொல்ல முடியாது. இது இது வந்து மைண்ட் பவர் இல்லைங்களா. அப்போ இந்த நான்கு குணங்களில் அந்த குணங்கள் இல்லை நான்கு அந்த பவரில் இது பவரில் எப்படி நம்ம புரிந்து கொள்வது, ஞானம்னா என்ன, புத்தினா என்ன, அறிவுன்னு என்ன. பார்க்கறதுக்கு பார்த்தா மூணுமே ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனால் இவங்களுக்குள் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் தேவன் வந்து அதை அதை விளக்கி அதாவது பிரித்து பேசுகிறதே நம்ம பார்க்கணும். ஞானம் தனியாக, அறிவு தனியாக, புத்தி தனியாக பிரித்து பேசுகிறாரு, மூணும் ஒன்று கிடையாது என்று பாரு. சரி, இது வந்து இந்த இடத்துல இந்த வசம்பு வசம்புக்கு எது அடையாளமாக சொல்லுகிறோம், அறிவுக்கு அடையாளமாக சொல்கிறோம், இந்த கருவப்பட்டு புத்தி அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது என்னென்ன உணர்தல் இல்லைங்களா. ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுத்தா சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் அறிவு. அந்த விஷயங்களை வாங்கிட்டோன்னா அதுக்கு பேர் அறிவு. வாங்கிட்டு அது என்னன்னு புரிந்து கொள்ளணும் இல்லைங்களா. 56 பேர் உட்காந்துக்கிறாங்க ஒரு கிளாஸில், ஆனால் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். ஏன் எல்லோரும் வாங்குறது அப்படின்னா அவருக்கு அந்த கிராஸ்பிங் பவர் இருக்குது, கிராஸ்பிங் பவரில் வித்தியாசம் இருக்குது. அதுபோல் அறிவு என்பது என்னன்னா ஒரு விஷயங்களே காதில் வாங்கி வைக்கிறது அவ்வளோதான். ஆனால் அது சரியாக புரிந்து கொள்வது தான் என்னது, புத்தி அல்லது உணர்தல் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரெண்டும் சேர்த்துங்க, 250 சேர்த்தா எவ்வளோ வருது, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஞானம். அந்த ஞானம்ன்றது என்னென்னா அது அந்த புத்தியும் அறிவையும் புத்தியும் வாங்கிட்டு, அதாவது அறிவுனா விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் தெரிந்து கொண்ட பின்பு அதை புரிந்து கொள்வது, புரிந்து கொண்ட பின்பு அது எப்படி செய்யறது அப்படின்றது யோசிக்கிறது, அதுதான் ஞானம். யோசித்த பின்பு போய் செய்கிறாங்க பார்த்தீங்களா வேலை, அதுதான் வேலை தெரியும். அப்போ இந்த மூணு உபயோகப்படுத்தி செய்கிறது தான் வேலை தெரியும். அப்போ ஞானம்ன்றது விஸ்டம் இங்கிலீஷில், இது புத்தின்றது அண்டர்ஸ்டாண்டிங், அறிவுன்றது நாலேஜ். அந்த வார்த்தைகள் பார்த்தீங்களா இங்கிலீஷில் எப்படி வித்தியாசம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மூன்று வார்த்தைகளுடைய வித்தியாசம் நம்ம புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட்ல. சரி, அப்போது இந்த அநேக விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே போகலாம். உதாரணமாக ஞானத்துக்கு ஒரு வசனம் நம்ம சொல்லணும், ஞானத்தினுடைய வசனம் அந்த காலகட்டத்தில் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ஆ கரெக்டாக அந்த வசனம் படிங்க, நீதிமொழிகள் 1:9-1:7.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
அப்போ தேவனுக்கு பயப்படுறது ஞானத்தின் இந்த இந்த பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ முதல்ல தேவன் யாருன்றது தெரியணும் மனுஷன், நீங்க கடவுளே தெரியாது. அப்புறம் எங்க அறிவு வரும், அறிவு வரவே வராது. அறிவு இருந்தால் நெக்ஸ்ட் என்ன வரும், புத்தி வரும், புத்தி இருந்தால் நெக்ஸ்ட் என்ன வரும், ஞானம் வரும். ஆனால் இப்போ வந்து கடவுளே தெரியாத போது அவருக்கு பயப்படுற பயமே இருக்காது,
அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்காது?
அறிவு இருக்காது,
ஆட்டோமேட்டிக்கா புத்தி இருக்காது, அது தொடர்ந்து ஞானம் இருக்காது. ஞானம் இல்லாதனால வேலைத்திறன் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் தேவனுடைய கிருபையில, இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் தேவன் யாருங்கிறது தெரிஞ்சு, கடவுளுடைய சரியான ஒரு இடம், அது சரியான ஒரு 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 உருவம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சாச்சு. உருவம்னா நேரடி இல்ல, கடவுள் யாருன்றதை பத்தி நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதன் மூலம் நம்ம இப்ப தேவ பக்தி நம்மளுக்குள்ள அந்த இல்லைன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியமானது, பேசிக் அது. அது வந்து நம்மளுடைய அதுல குறிப்பா சபை மக்களுக்கு ரொம்ப அவசியமானது ஒன்று கூட. கொஞ்ச நாளைக்கு பயபக்தியா இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு துணிகரமா வாழ்றது, அப்புறம் கொஞ்ச நாள் திருப்பி பயபக்தியா வாழ்றது, இந்த மாதிரி கிடையாது. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து அவங்க மறிக்கிற வரைக்கும் அந்த தெய்வ பக்தி ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த தெய்வ பக்தி ஒருத்தனுக்கு இருந்தா அதுதான் ஞானத்தின் முடிவில்ல, அங்கத்தான் ஸ்டார்ட் ஆகுது அவனுக்கு ஞானம், அங்கத்தான் அவனுக்கு அறிவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஞானம் அவனுக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிக்குது. அப்படின்னா தேவனை புரிந்து கொள்வதுன்னா அங்க அறிவு வருது, அதுக்கப்புறம் அதை புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ளக்கூடிய யோசனை வருது, அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானத்தினுடைய ஆரம்பம் ஆகுது. அப்போ பிகினிங் ஆஃப் த விஸ்டம் எடுத்தோன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா தேவனும் கதரா யோசிச்சு தெரிஞ்சுட்டா தான் புரிஞ்சு, நேரம் தெரிஞ்சுதான் போகுது, அவ்வளவுதான் நம்ம வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது என்னன்னா அது தெரிந்து கொள்றது ஞானத்தின் ஆரம்பம், அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு, அதுக்குதான் தேவனுடைய பரிசுத்தாவி தேவைப்படுகிறது. அந்த பாயிண்ட் நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி அப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக இந்த வெள்ளை போலம் நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த வெள்ளை போலம் ஞானத்தை குறிக்கும் ஒரு அடையாளம், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு, எக்ஸாம்பிள் கூட சொல்லியாச்சு. அறிவு வந்து அறிவு எதை குறிக்கிறது என்றால், உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காரு. என்ன எக்ஸாம்பிள்னா அறிவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அப்போ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் அன்பு கூறுகிறார், தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மேல் அன்பு கூறுகிறார். ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன் ஜீசஸ், அவர் மேல தேவன் அன்பு செலுத்துறார். இது இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சா அதுக்கு பேர் என்ன? அறிவு, நாலேஜ். ஏன் அன்பு கூறுகிறார் என்றால் அதுதான் புரிந்து கொள்றது. எப்போ அன்பு கூறுகிறார்னா, எப்படி அதை புரிந்து கொள்றதுன்னா, எப்போ கர்த்தராகிய இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி எல்லா வகையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் உயிரடையும் போது தேவன் எப்படி இருக்கிறார், தேவன் என்ன பண்றாங்க அவருக்கு? அதனால அதில் தான் வந்து அவருக்கு தேவனுடைய அன்பு இன்னும் அதிகம் அதிகமாக அவருக்கு வருகிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஞானம் என்பது என்ன? அறிவு வந்தாச்சு, அதை தொடர்ந்து புத்தி உணர்ந்து கொள்ளுதல். இப்போ தேவன் இயேசு மேல் அன்பு கூறுறாருங்கிறது ஒரு அறிவு, ஏன் அன்பு கூறுறாருன்னு புரிந்து கொள்வது அதுதான் புத்தி. நெக்ஸ்ட் ஞானம்ன்றது என்னன்னா, அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதா ஞானம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜீசஸ் போல இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு பழகணும். அப்போ அவர் போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறதுக்கு நம்ம ரெடியாக வேண்டும், தயாராக வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஓரை முடிக்கும் போது யாருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறணும், அதுதான் வின்னிங் பாயிண்ட், அதுதான் முக்கியமான ஒரு குவாலிட்டி. அது வந்து கர்த்தராக இயேசு போல நம்ம மாற வேண்டும். அப்போ சிலர் போல் சொன்னாங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தை உங்களுக்குள் வர வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா என்ன ஆகும், கிறிஸ்துவனுடைய சிந்தனை நம்மளுக்குள்ள வரவே இல்லை. வருஷக்கணக்காக படிச்சாச்சு, வருஷக்கணக்காக எல்லாம் செஞ்சாச்சு, ஊழிய பண்ணியாச்சு, நிறையா படித்தாச்சு, தெரிஞ்சாச்சு, பெரிய பெரிய விஷயங்களை கற்றுக்கொண்டாச்சு. ஆனால் இந்த ஞானம் நம்மளுக்குள்ள வரலைன்னா, என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியலனா, அதனால் எந்த லாபமே இல்லை. அப்போ நம்ம என்னன்னா, அதை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்காது, அது வந்து வேஸ்ட், அந்த 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 நாலேஜ் வந்து வேஸ்ட் என்று பாரு. அப்போ அந்த ஞானம் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்கிறதுக்கு முடிவெடுக்கிறது தான் ஞானம். அப்போ அந்த ஞானத்துக்கு அடுத்தபடியாக என்ன வரணும், செயல்படுத்தணும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அதை நாம் செயல்படுத்தும். இது ஒரு உதாரணம் என்று பார்த்து, இது வந்து உதாரணம். இன்னொரு வகையில் சொல்ல போனால், நாலேஜ் பற்றி இன்னொரு வகையில் நம்ம சொல்லணும்னா, அதாவது கர்த்தராக இயேசு நமக்காக மறிச்சார். இந்த ஞானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஞானத்துக்கு இன்னொரு வகையில் சொல்லணும்னா, கர்த்தராக இயேசு நம்முடைய பாவத்துக்காக அவர் மறித்தார். அப்போ அந்த மறித்தார்ன்றது ஒரு ஒரு அறிவு. ஆனா மறித்ததன் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, மீட்பு கிடைச்சிருக்குது இல்லைங்களா? கர்த்தராக இயேசு மறித்தார்ன்றது அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எதுக்காக மறித்தார் என்று புரிந்து கொள்றது, அவருடைய ஈடுபலியை புரிந்து கொள்றது தான் புத்தி. நெக்ஸ்ட், அந்த அந்த புத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, ஒரு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு? அந்த மீர்ப்பின் மீர்க்கும் பொருளினுடைய அந்த உபதேசங்களை கற்றுக்கொண்ட பின்பு அப்ப கர்த்தருடைய வழி நம்ம நடத்துவோம், என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதா ஞானம்ங்கிறது. இப்போ சரி, இந்த இடத்துல இந்த 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 விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இங்க வேலை திறன் வந்தாச்சு, பெசலனுடைய காரியத்துல வேலை திறன், ஆனா ஜீசஸுடைய விஷயத்துல இது ரெண்டும் ஒண்ணுதான், ஞானம் புத்தி அறிவு எல்லாம் ஒண்ணுதான். இங்க இருந்ததுதான் அங்க ஒரு ஆலோசனையும் வெல்லனும் என்கிற அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஆலோசனை என்பது என்ன? சிம்பிள் தான், கவுன்சில். ஆலோசனை ஒரு அட்வைஸ் இல்லைங்களா, ஒரு ஒரு அட்வைஸ் தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றது தான் கவுன்சில். வெல்லம் என்பது எதை குறிக்குது? அப்போ அந்த என்ன செய்யணுன்றத நிறைவேற்றி முடிக்கிறது தான் வெல்லம் இல்லைங்களா. அதாவது இங்க நான் படிச்சேன் மைக், கவுன்சில் அண்ட் மைக். அப்போ அட்வைஸ் பண்றது, அட்வைஸ் கொடுக்கறது தான் கவுன்சில். பலன் என்பது அந்த கிடைக்கிற அந்த ஆலோசனையை பயன்படுத்தி செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி, அதுதான் வந்து பலன். அப்போ இது இது வந்து யாருக்கு வந்திருக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவன் அங்கே கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இது இந்த இதில் எது ரெண்டும் ஈக்குவல் வெயிட்டில் வரணும்? ஞானமும் ஆலோசனையும் பலனும் ஈக்குவல் வெயிட்டில் வரணும். இங்கே ஞானமும் வேலை திறனும் ஈக்குவல் வெயிட்ல வரணும். இது இது ரெண்டும் அதனுடைய பாதி என்ன பாதி? அப்ப இது வந்து பெசலியலு கூட தேவன் கொடுத்தாரு, அதே போல ஜீசஸ் கிறிஸ்ட் கூட கொடுத்துக்கிறாரு. இதை எப்படி நிறைவேற்றி முடிக்கிறது? அப்போ தேவனுடைய ஆவி வந்தாச்சு, இப்போ அந்த செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிக்கூடிய சக்தி வந்தாச்சு. அப்போ அது என்ன செய்ய அப்படி அந்த அந்த சக்திக்கு இன்னொரு வகையில என்ன சொல்லலாம்னா, கர்த்தர் இயேசு தான் பெற்ற ஞானம் அறிவு புத்தி ஆலோசனை மற்றும் வெள்ளனை பயன்படுத்தி சகல வேலைகளையும் சிறப்பாக வச்சுருக்கிறார். அதில் எந்த விதமான குறைபாடு நம்ம யோசிக்க வேண்டியது. ஆனால் அவரை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள் தான் இப்போ நம்ம அதே போல நடக்கணும். அப்போ அதே போல நடக்கிறதுக்கு ஒரு ஒரு சுருக்கமான வழி என்னன்னா, நம்மை நாமே முழுமையுமாக ஒப்புக்கொடுக்கணும். அவருடைய ஊழியத்துக்காக முழுமையுமாக ஒப்பு கொடுக்கும் போது இந்த தேவ ஆவி எப்படி தேவ கட்ட மேல் வந்தது, அதே போல நம் ஒவ்வொருவர் மேலும் அது. அப்போ அந்த அபிஷேக தைலம் பார்க்குறோம், அது சில ஆர்வனுக்கு முதல்ல போட்டு அவர் அபிஷேகம் பண்ணாங்க, அதை தொடர்ந்து அவருடைய குமாரர்கள். அப்போது அதே போல் இங்கே ஜீசஸ் கூட ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு, அவருக்கு தேவன் அதனால் அபிஷேகம் பண்ணார், அதை தொடர்ந்து சபையின் மக்களுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்குறது. அப்போ எப்போ இது கிடைக்குதுன்னா, எப்போ தம்மை தானே முழுமையுமாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அப்போ தான் அது கிடைக்கும். இப்போ ஜீசஸுக்கு இந்த அபிஷேகம் எப்போ நடந்துச்சு? அவருடைய ஞான ஸ்நானத்தில் அளவில்லாமல் தேவன் அவருக்கு அதை கொடுத்தார். அதே போல் இதே அபிஷேகம் சபை வாங்குதா? சபை வாங்குது இல்லைங்களா. அதுக்குரிய வசனம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்மளுக்கு இருக்கு. அனைவருக்கும் இந்த பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதல், பரிசுத்தாவினுடைய பலன்கள் நம்மளுக்கு சரியா தெரியாது. அநேக விஷயங்கள் இது எப்படி தெரியாது? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கூட புரியுது இல்லை. அப்போ பரிசுத்தாக ஒருவன் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு என்ன வரணும், அவனிடத்தில் என்ன வெலன் கிடைக்கணும், அவனிடத்தில் என்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்றத நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்போ பரிசுத்தாக ஒருத்தனுக்கு வந்தா கிடைச்சதுன்னா அவனுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அர்த்தம், இதுதான் அடையாளம். இது இல்லாம வேற ஊட்டு என்னென்னவோ கிடைச்சாங்கன்னா அது வந்து பரிசுத்தாவுக்கு அடையாளமே கிடையாது. யார் நிறைய பேர் கேட்கறான், பரிசுத்தாவுடைய அடையாளம் நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா நம்ம சொல்லும் போது இதை நம்ம சொல்ல காரணம், அப்போ இந்த நாலு பாயிண்ட் இருக்குதா? கண்டிப்பாக அது இருக்கணும். அது இருந்தால் தான் ஒருத்தன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான். நம்ம கூட எப்படி விசுவாசிக்கிறோம்னா, கர்த்தராகிய இயேசுனுடைய ஞானஸ்தானத்தில் தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை கொடுத்தார். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் என்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து கூட அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், ஏற்கனவே ஒரு குறிப்பிடுத்த தளவு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்துருக்கார். அதனால தான் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டோம். ஆனால் உடன்படிக்கை செய்ய வந்த பின்பு இந்த ஆவியினுடைய அளவு அதிகமாக கிடைக்கிறது. அப்ப அந்த அந்த ஆவியினுடைய அளவு நம்மளுக்கு கிடைத்த பின்பு அதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப யோசிக்கிறேன். குறிப்பாக இந்த வருடங்களில் வரக்கூடிய வருஷங்கள்ல இந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல் வேணும்னு சொல்லி நாம் தேவனிடத்துல ஜெபிக்கணும் இல்லைங்க. அது ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, அதெல்லாம் வேணும். நம்மளுக்கு என்ன வேணும்? தேவனுடைய வருகை. அது ஜீசஸ் சொல்லிக்கிறாங்க, நீங்கெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க கேட்கறது வாங்கி தரீங்க, அதே போல வரமப்பினா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்றவங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் தரக்கு தயாராகிறார். அப்போ ஒவ்வொரு உடன்படிக்கை செய்தவர்களோடும் இந்த பரிசுத்தாவி என்பது இருக்கிறதே நாம் புரிந்து கொள்ளும். அப்ப இந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல புரிந்து நாம் ஸ்டெப் வைக்கணும். அந்த அந்த ஸ்டெப் நம்ம வைக்கலாம், அந்த வழிநடத்தல உணர்ந்து நம்ம நடக்கலைனா நாம் தவறாகி விடுவோம். அப்போ பரிசுத்தாவி என்பது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம இடத்துல அது எடுக்கப்பட்டு விடும். அப்போ நம்ம நாமே முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது இந்த நான்கு விஷயங்களும் தேவன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொடுப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சத்தியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் போராட்டம் பண்ணிட்டு வெறும் பெருமுயற்சி எடுக்கிறான், ஆனா பெரிய பெரிய ஆளுகங்கள்லாம் கூட கிடைக்கிறது இல்லை. ஆனா இது வந்து தேவன் நம்மளுக்கு அந்த முழு மனதில் ஒப்பு கொடுத்ததுனால நம்மளுடைய ஆவியை கொடுத்துருக்கிறதே நம்ம பார்க்கணும். சரி, இந்த பிரசுத்தாவினால அல்லது இந்த அபிஷேக தைலத்துல இப்ப ஒருத்தர் கொண்டு போய் அந்த அந்த ஒலிவ எண்ணெய் இல்லாத மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸ் அரைச்சு நல்லா ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பரிமளக்காரன் ஊட்டுறது போல அவங்க செய்ய, அப்போ ஃபுல்லா மாவு மாதிரி அரைச்சு அந்த எண்ணெயில அது கலந்துருக்கும். பார்த்தா என்ன மாதிரி தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பொருள் இருக்கு, நாலு பொருள் இருக்கு. ஒரு குடம் எடுத்து ஊத்தினாலும் நாலு பொருள் இருக்கும், ஒரு டிராப் எடுத்து மேலே போடலாம் கூட அதனுடைய சரி விகிதம் அங்கே வரும். அப்போ ஈச் 5 ml கண்டெயின்ஸ் எவ்வளோ, ஈச் 100 ml கண்டெயின்ஸ் எவ்வளோ, அதுலேயும் நாலு பொருள் இருக்கும். ஒரு குடம் எடுத்தால் கூட நாலு பொருள் இருக்கும். அப்போ இது என்ன குறிக்குதுன்னா இந்த இடத்துல இந்த நான்கு பொருள்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்கள் இருக்குது. ஆனால் அது சரி கலக்க வேண்டிய முறையில் அது கலக்கும் போது கலந்து அந்த எண்ணெயில் கலக்கும் போது அது அபிஷேக தைலமாக அது நம்மளுக்கு அது வந்து அது உற்பத்தியாக இருந்தால் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த நான்கு சக்தி பரிசுத்தாவி பெற்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும். இது இருந்தால் தான் என்ன வச்சிருக்காருன்னு அர்த்தம், தேவனுடைய பரிசுத்தாவி அல்லது அபிஷேகம் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இது இல்லாமல் பரிசுத்தாவி இருக்கிறாரு அப்படின்னா அவர் அவர்கிட்ட அதுக்கு பேர் பரிசுத்தாவி இல்லை. ஏன்னா நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் போறீங்க யாத்திரை 30 மண்டலம் 30 மற்றும் 32 வசனம்
இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது, இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பதாக.
ஆமா, இது வந்து சாதாரண மனுஷனுக்கு மேல கொண்டு போய் இதை வந்து ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது. இது யாருக்கு தான் பண்ணணும், ஆரோன் மற்றும் அவருடைய குமாரர்களால் தான் ஊற்றணும். அது மட்டும் இல்ல, ஆசிரியர் கூடாரத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே இதை வந்து ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். மற்றபடி சும்மா அங்கங்க சுத்திட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்து ஊற்றக்கூடாது. அப்படி ஊத்துனாக்கா என்னாகும், நெக்ஸ்ட் வசனம் படிக்கீங்க 33.
இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அன்னியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தை இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன்.
இது போலி பரிசுத்தாவி, இந்த போலி பரிசுத்தாவி எப்படி இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு வேற எங்கோ ஒரு இடத்துல தயார் பண்ணி அதை கொண்டு போய் மனுஷங்க மேல வாக்குறவன் அந்த மாதிரி செய்யவேன் ஜனத்தில் ஏதாவது படிக்க என்ன ஆயிடுவான், அவன் வந்து சாக வேண்டியதான் இருந்து பார்க்கணும். அப்போ இது என்னன்னா இன்றைக்கு கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தை இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தாவிக்கு பதிலாக ஒரு வேறொரு ஆவி ஜனங்கள் மேல் வரும். இப்போ நம்ம போய் பரிசுத்தாவி இப்போ உங்களுக்கு என்ன வெளிப்பாடு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் நம்மளே திணற வேண்டியதாக இப்போ இதை இவ்வளோ தூரம் எங்கே போய் புரிய வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், கண்ணு முன்பாக அடையாளம் வேணும். அப்போ கண் முன்பாக என்ன அடையாளம், பரிசுத்தாவி பெற்றவுடன் அவங்களுக்கு முன்னாடி என்ன பேசிடுவாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசனம் முறிக்கிறாரு, அற்புத அடையாளங்கள் எல்லாம் பண்ணுறாரு. அப்போ இந்த 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 மாதிரி அடையாளங்கள் அவங்க காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு கரண்ட் மாதிரி வந்து இறங்குது. இது எந்த ஆவி, இந்த ஆவியா, இது எந்த ஆவி, இது இந்த ஆவி இல்லை, இது உண்மையான பரிசுத்தாவியே இல்லை, இது போலி ஆவி. அப்போ கள்ள போதகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற ஒரு வேற அந்த மாதிரி சீரவன் அந்த காலத்தில் தேவன் கொடுத்தாரு, ஜனத்திலே இல்லாதபடி அவன் சாக கடவன் என்று அங்கே பார்த்தோம். அப்போ இன்னைக்கு வந்து இந்த பரிசுத்தாவிட அந்த கரெக்டான அந்த சத்தியம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளவர்களுக்கு தேவனுடைய மாபெரும் எல்லா சத்தியங்களும் அவனுக்கு தெரியுமே தவிர, இப்போ ஆவியில் ரொம்ப ஒருவருக்கு இதெல்லாம் தெரியுதா, ஆவியில் ஃபுல்லாக ரொம்பறாரு, ஆனால் பைபிள் பற்றி தெரியுதானே, தெரியுது. நம்ம கூட சேலம் முடிச்சுட்டு கர்மாசம் முடிச்சுட்டு பிரதர்ஷன் வீட்டுக்கு அப்படியே ஒரு 6 பிரதர் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணோம். அப்போ அவங்க சத்தியத்துக்குள்ளே எப்படி வந்தாங்கன்ற அந்த சாட்சிகள் தான் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அப்ப அதுல ஒரு பிரதருடைய வீட்டுக்கு நாங்க போகும்போது அவருடைய சாட்சி அவர் சொன்னாரு, எனக்கு அப்பவே சந்தேகம் வருச்சு பிரதர், அவர் அவருடைய டவுட்ஸ் எழுதி வச்சுக்கிறார் சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. இந்த ஆவியில ரொம்ப எப்படி ஏன் அவருக்கு அவருக்கு டவுட் வந்திருக்கேன்னா, சட்டுக்கு வரும்போது ஃபுல்ல ஆவியில வந்து குதிக்கிறாங்க, அப்புறம் அவங்க பின்னாடியே இவர் போய்க்கிறாரு பிரதர், பஸ்ல ஏறிட்டு ஒரு சீட்டுக்காக பயங்கர சண்டை போடுறாங்க, பஸ்ல உட்காருக்கு அவருக்கு இடம் கொடுக்கணுமே வேண்டாமா, பிரதர் ராகுனவர் எப்படி இருக்கும், ஆனா அந்த சீட் விட மாட்டேன்ட்டு பயங்கர தகராறு பண்ணி பயங்கர சண்டை போட்டாங்க. அன்னைக்கு அவருக்கு டவுட் வந்துருக்கு, ஓ பரிசுத்தாவில ரொம்ப ஒரு எப்படி சண்டை போடுறாரு, அப்ப இது என்ன ஆவி அப்படின்னு அவருக்கு டவுட் ஆயிடுச்சு. அது போல இங்க தேவன் சொல்றாங்க, உண்மையான பரிசுத்தாவி போலவே வேறொரு போலி பரிசுத்தாவி அந்த மாதிரி செய்யறவங்க அது கள்ள தீர்க்க தரிசிகள் என்று பாரு. சரி, இந்த இடத்துல திருப்பியும் சாலமோனுடைய விஷயத்துக்கு வரும்போது அங்க கூட ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கேட்கிறார், ஒரு மனுஷன் சாகும் போது அவங்ககிட்ட இருந்து என்னென்ன போகுது. பிரசங்கி 9:10 நாம படிக்கணும். எத்தனை விஷயம் வருது பாருங்க, நீ போகிற பாதாளத்தில் செய்கை அத வேலை திறன், அப்புறம் அறிவு ஞானம், அறிவு ஞானம் இல்லைங்களா, இப்போ புரிந்து கொள்ளுதல் இல்ல வித்தை என்பது, வித்தை என்பது இங்கிலீஷ்ல எப்படி இருக்காது, அதாவது நோ டிவைஸ், அதாவது நோ ஒர்க் நார் டிவைஸ், டிவைஸ் எப்படி சொல்லணும்னா இஸ் டிரான்ஸ்லேட்டட் ரீசன் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன, விஷயங்களை புரிந்து கொண்டு செய்யறது அதுதான் வந்து. அப்போ இதே நான்கு கோட்பாடுகள் அல்லது வந்து நான்கு சக்தி அங்க ஒரு மனுஷன் சாகும் போது போகிறதாக அங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். இதுல இன்னொரு வசனம் படிங்க, பிரசங்கி 7:25-27
பாருங்களும்
இல்லை அது வேண்டாம், அது இன்னொரு வசனம், இந்த வசனம்
ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை திருப்போ.
ஞானத்தையும் அப்புறம் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும். அப்ப இந்த இடத்துல அங்க சொல்றாரு, இந்த ஒரு மனுஷன் ஒரு உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு இந்த நான்கு பொருள்கள், அந்த நான்கு குணங்கள் ரொம்ப ரொம்ப ஒருவேளை இந்த நான்கு குணங்களா ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தானே என்ன அர்த்தம், ஒருத்தனுக்கு அறிவு இல்லை, புத்தியும் இல்லை, யோசிக்கிற சக்தியும் இல்லை, செயல்பாடும் இல்லை, ஆனா நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் செத்தவனுக்கு சமம் இல்லைங்களா. அப்ப செத்து போனா கூட அதே நிலைமை தான், உயிரோடு இருந்தாலும் கூட அதே நிலைமை, அதான் அங்க பிரசங்கி சொல்ல வர்ற. அப்ப இந்த நான்கு காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல ஆவிக்குரிய வகையில் நம்ம எடுத்துக்கொண்டா கூட இது ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ரொம்ப முக்கியம், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், தென் ஒர்க்மேன்ஷிப். அப்போ நம்ம அந்த நான்கு குணங்கள் நம்மளுக்குள்ள, நான்கு அந்த சக்தி நம்மளுக்குள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ முதல்ல செய்திகளை நிறைய வாங்கணும், ஸ்பிரிச்சுவலாக நிறைய கேட்கணும், கேட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும், புரிந்து கொண்ட பின்பு ஞானமாக முடிவெடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் அந்த ஞானம். முடிவெடுத்த பின்பு அதை செயல்படுத்தணும், அதுதான் வேலை திறன் என்று பார்க்கணும். அப்ப இந்த நாளும் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா அந்த மனுஷன் ஒரு சக்தி ஆவிக்குரியவர்கள் கூட அதான் அப்போ சிலர் போல அநேக இடங்கள்ல பேசுறேன், நீங்கள் ஆவியின் படி நடந்தால் நீங்கள் பிழைச்சிருவீங்க, ஆனா மாசத்தின் படி பிழைச்சீர்களான ஆவியர்கள். அப்ப ஆவியின் படி ஸ்பிரிச்சுவலா இந்த விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவி ஒருத்தருக்கு இருக்கும் போது உணர்ந்து அவர் நடப்பார். அப்ப என்னாகும், ஒரு பரிசுத்த ஆவியை ஒருத்தன் வாங்கின பின்பு கொஞ்ச காலம் சென்ற பின்பு என்னாகும், அதிலிருந்து ஆவியின் கனிகள் அவனுக்குள்ள வரும். அதுதான் இந்த நான்கு குணங்கள் மூலம் தான் ஒருத்தன் வந்து கனிகள் காண்பிக்க முடியுமே தவிர வேற எந்த காரணத்தினாலும் அல்லது வந்து தன்னை என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், தன்னை சாகரிக்கிறது கூட ஒப்பு கொடுக்கலாம், ஆனா இந்த நான்கு விஷயம் இல்லைன்னா அவனுக்குள் கனிகள் வளரவே வளரும். அப்ப அந்த அதுதான் ஆங்கிலத்தில் கிரேசஸ் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் கனிகள் பரிசுத்தவர்களான அவன் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், கனி கொடுக்கணும் இல்லைங்களா. அப்ப அந்த கனி கொடுக்க வேண்டும், அதான் பழைய ஏற்பாட்டுல இந்த விஷயத்துல ரொம்ப தேவன் ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், இந்த அளவுகள்ல எல்லாத்துலயும் ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்ப இது 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 பாதி பாதி இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஞானம். அது கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அது வாங்கினா தான் நம்ம வேலை போட்டில் வர முடியும். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளால கனிகள் கொடுக்க முடியும். அப்ப அந்த கனிகளுடைய விளக்கங்கள்லாம் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆவியின் கனி பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த இச்சை அடக்கம், அந்த அந்த ஒன்பது வகையான குணங்கள் இந்த பரிசுத்தாவின் மூலம் கிடைக்கிற கனிகள் என்று பார்க்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனி டாபிக்கை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த விஷயங்களை வந்து நம்ம சுலபமாக புரிந்து கொள்ளும் அந்த வகையில் தான் தேவன் சொல்கிறாரு மேன்மையான சுதந்திரம் இருக்கின்றது. அதனால தான் இது பிரின்சிபல் சாய்ஸஸ் ரொம்ப முக்கியமானது. அபிஷேக தைலத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல தான் தேவனுடைய பரிசுத்தாவியில் முக்கியமாக கலந்துருக்கிறது இந்த நாள். அதை நீங்கள் இன்னொரு இடத்துல போறீங்களா, யாக்கோபு 3:17 பாருங்க. யாக்கோபு 3:17
பரத்திலிருந்து வருகிற ஞானமும்
எங்கிருந்து வரணும், அது பரத்திலிருந்து வருது. தேவனுடைய ஆவி தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானம்
அதாவது சுத்தம் உள்ளதாயும்,
ஆமா அது முதல்ல அது வந்து கிளீனா இருக்குது. அப்புறம்
பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது.
தேவனுடைய பரிசுத்தாவி பத்தி எப்படி ஒரு டெஃபினிஷன் இங்க இருக்குது பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இந்த குவாலிட்டிஸ் வெளிப்படுவோம். அப்போ பரிசுத்தாவி வந்தால் ஒருத்தர் கிடைச்சா அவர் எப்படி வெளிப்படுத்துவார், இது குணங்கள் மூலம் கேரக்டர்ஸ் மூலம் தான் காமிக்க முடியுமே தவிர ஜனங்கள் பார்க்குற மாதிரி என்ன பண்ண முடியாது. வெளிப்பாடுகள் அது செய்கிறது, அது வந்து உண்மையானது. அப்போ நற்கனிகளால் நிறைந்ததுமாக இருக்கிறது என்று பார்க்கணும். சரி, இப்போ இந்த ஒலிவ எண்ணெய் ஒரு குடம் அது எதை குறிக்குது? இந்த நாலு பொருளும் எங்கே இருக்குது? இந்த ஒலிவ எண்ணெய்க்குள்ளது. அப்போ இந்த நாலு பொருளும் வேணும்னா எங்க போய் தேர்ந்த கிடைக்கும்? பரிசுத்தம் என்பது பரலோகத்திலிருந்து அப்படியே டிராவல் பண்ணி வந்து நம்மளுக்குள்ள வருதா? சத்தியத்தின் மூலமா, கரெக்ட். இன்னொரு வகையில் சொல்ல போனா ஆசிரியப்பின் கூடாரத்துல விளக்கு இறங்கிட்டு இருந்துச்சு. அந்த அது கூத்துன எண்ணெய் கூட ஒளிவையர் அதன் மூலம் வருது வெளிச்சம். அப்ப அந்த பரிசுத்தாவின் மூலம் வெளிப்படுகிற சத்தியம். அப்ப இன்னொரு வகையில சொல்ல போனா அந்த ஒலிவ எண்ணெய் ஒரு குடம் என்பது எது கடையில்னா தேவனுடைய பைபிள், தேவனுடைய வேதாகம் தான் என்னங்க ஒரு குடம். அதுக்குள்ளதான் என்ன இருக்குது, இந்த நான்கு பொருள்கள் இருக்கிறது. அப்ப இந்த வேதாகமத்துக்குள் தேவன் மறைச்சி வச்சிருக்காரு. அது தான் அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளும் போது தேவன் நம்மளுக்கான ஒரு அபிஷேகத்தை அவர் கொடுக்குறார். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு கூட அபிஷேக தைலத்தினால நிரப்பி இருக்கிறார். என்ன வேலைக்காக? அந்த காலத்துல இவங்களை பண்ணாங்களே ஆசிரியர்களாக, ஆசிரியர்களுக்கும் ராஜாளுக்கும் அபிஷேகம் நடந்தது. அதே போல இனி வரக்கூடிய காலங்களில் கூட நம்மளுக்கு செய்யப்பட்ட அந்த அபிஷேகம் கூட நாம கூட இனி வருகாலத்தில் எப்படி இருக்க போறோம்? ராஜாக்களும் ஆசிரியர் ஜீசஸ் கூட எப்படி இருந்தார், நம்முடைய தலையாகிய இயேசு அவரு கூட இதே அபிஷேகம் கிடைக்கும். அவர் கூட ராஜாவாகவும் இருக்க போறாரு, அதே போல ஆசிரியராகவும் இருக்க போறாரு. அப்போ அவருடைய தலைமையில் ஊற்றின அந்த அபிஷேகம் 2000 வருட காலங்களாக அவருடைய அதாவது அவருடைய ஆரோனுடைய சிறுசில் அது ஊற்றப்பட்டு அவனுடைய தாலியில படிக்கிறதும் அப்புறம் ஹெர்மோன் மேலும் மனபரம் ஹெர்மோன் மேலும் சியோன் மேலும் நல்ல கைலது படிங்க.
அது ஆரோனுடைய சிறத்தின் மேல்
ஊற்றப்பட்டு, அது ஆரோன் யாரு? ஜீசஸ் இல்லைங்களா? அவர் தான் நம்மளுக்கு பிரதான ஆசாரியார். அவர் மேல ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்தாவி அவருடைய தாடியிலே வரும்.
அவருடைய தாடியிலே படிகிறது, அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறது.
அங்கிகளின் மேல் இருந்தது அப்படின்னா அவருடைய சபை சரீரமான சபையின் மேல் இருந்ததுமான
நல்ல தைலத்துக்கு,
நல்ல தைலத்துக்கு
எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கு.
அந்த பனி கூட எது கடையில மாறுதாங்க? எர்மோன் மேல இறங்குற பனி தேவனுடைய பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட். அப்ப இது வந்து இந்த 2000 வருட காலமாக அங்க இந்த ஆசாரிய ராஜரீக வேலை செய்வதற்காக தேவன் ஊற்றி கொண்டு வருகிறத பார்க்க. அந்த காலத்துல தேவன் சொன்ன அந்த அபிஷேக தைலத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து இங்க தேவன் அவனுக்கு கொடுக்கறத நாம் பாக்கிறோம். அப்ப அந்த வகையில இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நாம் சரியாக விஷயங்களை புரிந்து கொண்டு விஷயங்கள்னா அந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்துல நம்ம புரிஞ்சு நம்முடைய பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, அல்லது அவைக்குரிய விஷயத்துல இருந்தாலும் சரி, அல்லது சகோதரர் மதியில பழகிற விதத்துல இருந்தாலும் சரி, அல்லது வந்து நம்ம எங்க நம்ம காலையில சாயங்காலம் வரைக்கும் எங்க போறோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு வழி நடத்துதல் தேவன் கொடுக்குறாங்க. அது பெரிய பெரிய ஆசீர்வாதங்க. இப்போ பொதுவாக ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்கன்னா சொந்த ஞானத்துல நடக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மற்றவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி வேண்டியது, நம்ம நம்ம சொந்த பேச்சும் நம்ம கேட்க வேண்டாம், மற்றவங்களுடைய பேச்சும் கேட்க வேண்டாம். தேவன் நமக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு, பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல். அதனால்தான் அந்த வசனத்தை நாம் படிக்கிறோம், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நினைத்திருக்குது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. போதிக்க வேண்டுவதில்லைன்னா சப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்ட் கண்டிப்பாக போதிச்சா தான் புரியும், என்ன போதிக்க வேண்டியதில்லை, இது செய்ய இது செய்ய வேண்டாம், அப்படி நடங்க அப்படி நடக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் யாரும் நம்ம சொல்லித்தரவே வேண்டியது. என்ன பாயிண்ட் அங்கே சொல்றப்ப, அப்ப எது நல்லது எது கெட்டது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது இது கிடைச்சா ஈஸி இல்லைங்களா, இது நம்மளுக்கு இது வந்து ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அவன் வாழ்க்கையில் எவ்வளவு அருமையா ஸ்டெப் வச்சு போயிடலாம். இது யாருக்கு கிடைச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு, அதுபடி நம்ம நடந்தா எந்த செயலும் வரதே இல்லை. ஒரு வேளை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம சுயத்தில் இறங்கிட்டோம், அல்லது மற்றவனுடைய உலகத்தின் பிரகாரம் ஜென்மசோகமான மனுஷங்க இடத்துல போயிட்டு தேவனுடைய ஆவி வாங்கினதுக்கு அப்புறம் ஜென்மசோகமான மனுஷங்க இடத்துல ஆலோசனை கேட்கறதும், அல்லது நம்ம சுயநாலயத்தில் போயிட்டு சொந்த அறிவை பயன்படுத்தி விஷயங்கள்ல இறங்கும் போது பேரிழப்பு நம்மளுக்கு வருகிறது. நீங்க உலக பிரகாரமான வகையில கூட பேரிழப்பாகுது, ஆவிக்குரிய வகையிலும் வேற ரெண்டு வகையிலும் நம்மளுக்கு பேரிழப்பு. அதெல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்காங்க, தேவன் நம்மளுக்குள் என்ன வச்சிருக்கிறாங்க, அவருடைய பரிசுத்த ஆவியை அந்த சத்தம் கேட்டே இருக்கும். அது செய்யும் போது வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுவோம், சரி சரி பரவாயில்ல போ ஓகே அப்படின்னு நான் சொல்ல சொன்னாங்க நம்ம போனோம். எவ்வளவு அருமையான வழி நினைக்கிறோம், அநேக வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் மேட்டர், இதை வந்து நம்ம வெளியில போய் விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும். அதனாலதான் நம்ம அநேகர் உங்களுக்கு பர்சனல் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சும்மா நிற்கிறோம், ஆனா விலைக்கு சொல்ல முடியாது, இது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் மேட்டர். அப்ப அந்த வகையில தேவன் இந்த அபிஷேக தைலத்தின் மூலம் நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அநேக அநேக விஷயங்கள் தேவன் மறைச்சு வச்சுக்கிறாரு. பட் இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சுருக்கமாக இந்த விஷயங்களை பார்த்தோம். குறைமோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார்.